ஓம் ஸ்ரீநாதாதி குருத்ரம் கணபதிம் பீட்டத்ரயம் பைரவம் சித்தவுகம் பதகத்ரயம் கர்மம் மண்டலம் ஸ்ரீராஞ்சகம் ஈராவலி பஞ்சகம் ஸ்ரீமன்மாந்திமந்ததாகிதம் வந்தே குரோ மண்டலம் சிந்தூராருண விக்கிரகாம் திரணயனாம் மாணிக்க மௌளி ஸ்வரத்தாராநாயக சேகராம் மணிபூர்ணரத்னகடகம் சௌமியம் ரத்னகடசரத்னகரணாம் ஜாயே பராமம்பிகாம். விமர்சரூபிணி வித்யாவியதாதிஜயத்வசூ சர்வவியாதி பிரசமனி சர்வமிருத்யு நிவாரிணி அக்ரகண்யா அசிஞ்ச ரூபா கலிகல்மஷ நாசினி காத்யாயனி காலஹந்திரி கமலாட்ச நிஷேவிதா தாம்பூல பூரித முகி தாடிமி குசும பிரபா மிருகாட்சி மோகினி முக்கா மிருடானி மித்ர ரூபிணி நித்யதிருப்தா பத்மநிதி நியந்திரே நிகிலேஸ்வரி மைத்ரியாதிவாசனா லப்யா மஹாப்ரளய சாட்சிணி. மந்திரபூரிதமாக இருந்த அம்பாளுடைய திவ்யமான நாமாக்கள், அதுல சர்வவியாதி பிரசமனி சர்வ மிருத்யு நிவாரணி அப்படிங்கிற நாமாக்கள்லாம் பார்த்தோம். மனுஷாளுக்கு இருக்கக்கூடியதான வியாதிகள்ல முதல் வியாதி அஞ்ஞானம், அறியாமை. அதுல இருந்தா மற்ற எல்லா வியாதிகளும் வந்தது. மனுஷனுக்கு முதல்ல எதை கேட்டாலும் தெரியல, தன்னைத்தான் தெரிஞ்சுக்கல. உலகத்துல எல்லாவற்றையும் அறிவதற்காக அவன் முயல்கிறான், ஆனா தன்னுடைய ஸ்வரூபம் தான் அறிந்து கொள்ள முடியல அவனால. உபனிஷத்துகள்லாம் சொல்றது ஆத்மாவாரே திரட்டவிய சோதவியோ மந்தவியோ நிதித்யாசிதவியா, ஆத்மாவை அறிந்து கொள், ஆத்மாவை அறிந்தால்தான் உனக்கு எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படும் சொல்றது. ஆனா அதை மட்டும் பண்ண தெரியல அவனுக்கு. பல முறைகள் குரு விட்டவை அதை கேட்ட போதிலும் பரோட்சமாக அப்படிப்பட்டதான ஒரு பொருள் இருக்கு என்று அறிகிறானே தவிர அது நானாக இருக்கிறேன் அவனால் அறிய முடியல. அந்த அறிய முடியாததுக்கு காரணம் அவன் மனசுல இருக்கக்கூடியதான ராங் நோஷன்ஸ், விபரீத பிரத்யங்கள். நான் மனிதன், நான் அந்தனர், நான் இப்படி இருக்கேன் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயத்துலதான் இருந்திருக்கான். இப்படிப்பட்டதான இந்த ஸ்வரூபம் இவனுக்கு போகணும், அவன் சேவமாக இருக்கணும், தன்னுடைய ஸ்வரூபத்தை தான் அடையணும் அப்படின்னு சொல்றதா இருந்தால் அதுக்கு பண்ண வேண்டியது அம்பாளுடைய உபாசனை. சர்வ வியாதி பிரசமனி, எல்லா வியாதிகளும் போகணும். இந்த வியாதிகளுக்கு காரணமா இருக்கக்கூடியதான அஞ்ஞானமும் போகணும். அந்த அஞ்ஞானம் எப்படி போகும்? ஞானம் வந்தால் தான் போகும். ஏன்னா இருட்டு போகணும்னா வெளிச்சம் வருவது ஒண்ணு தவிர வேற வழி இல்லை. அஞ்ஞானேன ஆவிரதம் ஞானம் தேன முக்கியந்தி ஜந்தவஹா. மனுஷாள்னா அந்த அஞ்ஞானத்தினால் அவளுடைய ஆத்ம ஞானம் மறைஞ்சிருக்கிறதுனால மோகத்தை அடைஞ்சிருக்க, எங்க சுகம் இல்லையோ அங்கே சுகம் இருக்கு என்று நினைத்து கொண்டிருக்க. அப்படிப்பட்டதான அஞ்ஞானம் அவளுக்கு போகணுங்கிறதுக்காக, அதனால ஏற்படக்கூடியதான வியாதிகள் எல்லாம் போகணுங்கிறதுக்காக இந்த நாம. சாதாரணமாக மனுஷாளுக்கு ஜுவராதிகள்லாம் வந்தா இந்த நாமாவை ஜபம் பண்றது தனியா. அதே போலயே சர்வ மிருத்யு நிவாரணி, மிருத்யுக்கள் அபமிருத்யு காலமிருத்யுன்னு ரெண்டா சொல்லிருக்கோம். ஆக்சிடென்டல் டெத் ஒண்ணு, பிராரப்த கர்மா முடிஞ்சதுமே வரக்கூடியதான ஒரு டெத் ஒண்ணு. இந்த ரெண்டும் போகிறதுக்கு அம்பாளுடைய திவ்யமான சரணங்கள் தான். காலமிருத்யு போக முடியாது அப்படின்னு சொல்லலாம். காலமிருத்யு போக்குறதுக்கு வழி என்ன? ஞானம்ங்கிறது. மறுபிறவி இருக்காது, பிறந்தால் தானே இறப்பான், பிறவியே இல்லாம பண்ணி விடுவான். ஞாத்வா தேவம் முச்சதே சர்வ பாஷைஹி அப்படின்னு எல்லாம் ஸ்ருதிகள்லாம் சொல்றதுன்னு சொல்லியாச்சு. அதற்கு பிறகு எல்லா தெய்வங்களோட முதல் முதல்ல கவனிக்க வேண்டியதான, முதல் முதல்ல மனிதனுடைய மனசுக்கு வரக்கூடியதான தெய்வம் இது அம்பாள். அதனால்தான் அக்ரகன்யா துர்காம் தேவீம் சரணம் அகம் பிரபத்யே சதரசதரசே நமஹ அப்படின்னு சரணாகதியோடு இருக்கக்கூடியதான வேதங்களே சரணாகதி பண்ணக்கூடியதான தெய்வம் அந்த அம்பாள். ஆகையால் அக்ரகன்யா இந்திராதி தேவதைகள்லாம் கிரீட்டிம் வைரிஞ்சும் பரிஹர சுந்தர்ல அம்பாள் உட்கார்ந்துட்டு இருக்கா, அத்தனை தேவதைகளும் இருக்கா, திடீர்னு இருந்தா போல என்ன வந்தாச்சு, பரமேஸ்வரன் வந்து விட்டார். பரமேஸ்வரன் தான் அம்பாள் எழுந்துட்டு இருக்கா வரவழைக்கிறதுக்காக, மற்ற தேவதைகளும் எழுந்திருக்கா, அவ நமஸ்காரம் பண்ணிட்டு எழுந்துக்க போறா. நமஸ்காரம் பண்ணும் பொழுது அம்பா கிளம்ப ஆரம்பிச்சு விட்டா. அப்ப அந்த கிரீடங்கள்லாம் உங்க கால பட போறது நகருங்கோ நகருங்கோன்னு சொல்றாளாம். அப்படி சகல தேவதைகளுக்கும் நமஸ்கார பூர்வகமாக இருக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் இருக்கு, அது அக்ரகன்யா. அம்பாளுடைய ஸ்வரூபம் இன்னது என்று நினைக்க முடியாது. ஆகையால் அசிந்திய ரூபா கலிகல்மட நாசினி, கலிகல்மட நாசினி, கலியோகத்துல கலி காலத்துல இருக்கக்கூடியதான எல்லா விதமான கல்மஷங்களையும் போக்கக்கூடியதுக்கு நாம சங்கீர்த்தனம் ருத்வாணம் நான்யத்வராயணம். அம்பாளுடைய திருநாமக்களை தினந்தோறும் சொல்றதை தவிர வேற வழி கிடையாது. ஏன்னா பாபங்கள் அமிதமாக இருக்கு, எவ்வளவு பாபம் இருக்கு நமக்கு தெரியாது. துன்பம் வரும்பொழுதுதான் ஓஹோ பாபம் இருக்கா என்று நாம் நினைக்கிறோம். அப்படிப்பட்டதான அந்த ஸ்வரூபம் நமக்கு நிஜமான பாபங்கள்லாம் போய் ஆத்ம ஞானம் நமக்கு வரணுமையானால் நாம் பண்ண வேண்டியதான ஸ்வரூபம் இது. எது கலிகல் மடநாசினி ஸ்ருதம் ஹரதி பாபானி ததா ஆரோக்கியம் பிரயட்சதி. வெறுமன காதால கேட்டா போதும், எல்லா பாபங்களும் போயிடும். ததா ஆரோக்கியம் பிரயட்சதி, ஆரோக்கியத்தையும் கொடுக்கிறாளா. அதனாலதான் சர்வ பாப பிரணவினவ மிருத்யு நிவாரணி, இதையே பாபாரண்யதவானலா அந்த நாமாவும் சொல்லியிருக்கு. 167வது நாமா பாபநாசினி, திருஷதியில ஏனக்கூட விநாசினி. இதே நாமாக்கள் தான் அங்கே சொல்லும் பொழுது ஏனக்கூட விநாசினி, ஏனஹான பாபம், பாபங்களுடைய கூட்டம் கூட்டமா இருக்கக்கூடியதான அத்தனை பாபங்களையும் அழிப்பாள். அத்தியாதி பாபசவனி, இது வேற கொன்னதான பாபம் இருந்தால் அந்த பாபத்தையும் போக்கடிப்பாள் அப்படின்னு விசேஷமாக அத்தியாதி பாபசமணி அப்படிங்கிற நாமக்களை எல்லாம் சொல்லியாச்சு. அதுக்கு அடுத்ததாக இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியது நாம காத்யாயனி. இந்த நாமக்க காத்யாயனின்னு பேர். இப்ப காத்யாயனிங்கிற ஒரு சுரூபம் அம்பாளுடைய கவசத்தை சொல்லும் பொழுது ஒரு 9 நாமாக்கள் சொன்னா, பிரதமம் சைலபுத்ரேதி, திவிதீயம் பிரம்மசாரணி, திருதீயம் சந்திரகண்டேதி, கூஷ்மாண்டேதி சதுர்த்தகம் காத்யா. அடுத்தது பஞ்சமம் ஸ்கந்தமா தேதி கட்டம் காத்யாய நீதிசா. அம்பாளுக்கு சொன்னதான 9 நாமாக்கள்ல நவதுர்கா பிரகீர்த்திதா அப்படின்னு 9 விதமான துர்கா தேவிகளை சொல்லும் பொழுது இது 6வது துர்கையாக காத்யாயினி சொல்லுது. துர்காங்கிற பதத்துக்கு என்ன, துர்கா சங்கராயதே யஸ்மாத், நமக்கு வரக்கூடியதான எல்லா விதமான இன்பங்கள் இன்னல்களும் துன்பங்களையும் போக்கிறவள். ஆகையால் தான் துர்கான்னு பேர். எத்தனையோ கவலைகள், இந்த கவலைகள் இப்படி வந்ததுன்னு சொல்ல தெரியல, ஒன்னு ஒன்னோட சேர்ந்து இருக்கு. அப்படிப்பட்டதான கவலைகள்லாம் நீக்கணவையானால் அதுக்கு வழி அம்பாளுடைய பாதம் தான். ஆகையால் துர்கா சந்திராயதே யஸ்மாத் தேவி துர்கேக்கு கத்தியதே, அதனால்தான் துர்கான்னு பேரு அப்படின்னு சொல்லி தும் துர்கே துரிதம் ஹரா. இந்த மந்திரம் உபனிஷத்துல இருக்கு, அம்பாளுடைய உபனிஷத்துல தும் துர்கே துரிதம் ஹரா அப்படின்னு அந்த தும் எனக்கூடியதான நாமா இருக்க பாக்கல, அந்த நாமாவே எல்லா விதமான பாபங்களையும் போக்கடிக்கிறது. என்ன பாபம் அந்த பாபம் தெரியாதான இருக்கக்கூடியதான சகல பாபங்களையும் போக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் அப்படின்னு விசேஷமாக சொல்லியிருக்கு. அப்படி காத்யாயனி அப்படி முதல் நான் முதல் அர்த்தம் சொன்னோம் காத்யாயனி என்பதற்கு. அடுத்தது காலஹந்திரி கமலட்சணிசேவிதா காத்யாயனி கதோ நாம மகர்ஷி, கதர் எனக்கூடியதான ரிஷி, சத்ய அபத்யம் ஸ்திரீ அந்த கதருடைய பெண், அதனால்தான் காத்யாயினி என்று. கர்காதித்வாது எஞ்சி காத்யா, அதனால அவருக்கு காத்யன்னு பேர், கதருடைய பெண்ணு காத்யன். அதுக்கப்புறம் கர்காதித்வாது எஞ்சி காத்யா கதா சர்வத்ர லோஹிதாதிக தந்தேபியா இத்தியாதினா, அதுக்கு மேல பப்ரத்தியம் வந்து அதுல வந்து ஸ்வப்னத்தை வந்து ஆயன சூத்திரத்தினால காத்யாயனா அப்படின்னு ஆயிருக்கு. சர்வதேவ தேஜஸ் சமூகாத்மிகா, இந்த காத்யாயினி எனக்கூடியதான அம்பாளானவள் சர்வ தேவ தேஜஸ் சமூகியா, எல்லா தேவதைகளுடைய தேஜஸ் கூட்டமே இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்கு. தேவ்யாயம் சம்யா ஆர்யா காத்யாயினி என்று நாம் சொன்னோமையானால் கதருடைய பெண்ணாக அவதாரம் பண்ணினார், அதனால காத்யாயினின்னு பேரு. இந்த காத்யாயினிங்கிறது என்ன, சர்வதேவ தேஜஸ்தமோகா, எல்லா தேவதைகளுடைய தேஜஸ்வருடைய கூட்டமானது சேர்ந்திருக்கு, அதுக்குதான் மகாலட்சுமின்னு பேர். எல்லா தேவதைகளுடைய தேஜஸும் ஓரிடத்துல சேருமையானால் அதுக்கு காத்யாயினி அப்படின்னு பேர் வந்திருக்கு அப்படின்னு. இது எங்க வாமன புராணத்துல சொல்லியிருக்கு, வரமுத்தமம் மகத், அத்தன தேவதைகள் எத்தனை இருக்கணும், 33 கோடி தேவதைகளுடைய தேஜஸ் எல்லாம் ஓரிடத்துல சேர்ந்தது. அந்த தேஜஸ் சேரும் பொழுது ரொம்ப பெருசாயிடுச்சு. மகத் நாம்னா பிரதிவ்யாம பவத் பிரதித்தம், இதனால பூலோகத்துல அந்த தேஜஸ்டைய கூட்டம் எல்லாம் சேர்ந்து காத்யாயனி தேவததா பவுசா, அந்த தேஜஸ் கூட்டத்துக்கு காத்யாயனி இருக்கு. பூமியிலிருந்து ஆகாசம் வரைக்கும் தேஜ புஞ்சமாக நின்னதான ஒரு ஸ்வரூபத்துக்கு காத்யாயனி இருக்கு. இதத்தான் தேனோபனிஷத்திலையும் சொல்லியிருக்கு, பூமியிலிருந்து தேஜஸ் வரைக்கும் ஆகாசம் வரைக்கும் ஒரு தேஜஸ் குற்றமா வந்திருக்குன்னு சொன்னேன். அதான் காத்யாயினி. காத்யாயினி தேவ ததா பவுசா நாம்னா ததேனைவ ஜகத் பிரசித்தா அப்படின்னு. இதே மாதிரியே மார்க்கண்டேய புராணத்துல தேவதைகள் அரக்கர்களால் ஜெயிக்கப்பட்டு பூலோகத்துல சாதாரண மனுஷியால் மாதிரி சஞ்சரிக்க தொடங்கினான், இங்கேயும் இங்கேயும் சுத்த தொடங்கினா. அவ என்ன பண்ணுவாப்பாவா, அவளுடைய எல்லா பவர்ஸும் எடுத்துட்டாச்சு. அந்த சந்தர்ப்பத்துல தேவதைகள்லாம் போய் பரமேஸ்வரனா நமஸ்காரம் பண்ணினா, அப்பொழுது அத்தனை தேவதைகளும் சேர்ந்து ஒரு தீர்மானம் பண்ணினா தனியாக நம்ம சண்டை போட முடியாது, எல்லா தேஜஸும் ஒரு இடத்துல சேர்த்து வச்சு அதுக்கப்புறம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லும் பொழுது ததோதி கோப பூர்ண சக்கரனோ வதன ததா நிச்சக்ராம மகத்தேஜ பிரம்மண சங்கரஸ்யதா ததோதி கோப பூர்ணஸ்ய. அப்பொழுது பரமேஸ்வரனுக்கு கோபம் வந்ததா, இப்படி அரக்காள் இருக்காளே அப்படி. அவருடைய அந்த கோபமா இருக்கக்கூடியதான முகத்திலிருந்து சக்கரையும் பிரம்ம, அதே போல மகாவிஷ்ணுடைய முகத்திலிருந்தும் நிச்சக்ராம மகத்தேஜ அளவில்லாதான ஒரு தேஜஸ்தானது உண்டாச்சு. பிரம்மண சங்கரஸ்யதா, மகாவிஷ்ணுவன்னா பிரம்மதேவரன்னா பரமேஸ்வரன்னா இவாழ்டியத்திலிருந்து ஒரு தேஜஸ் வெளியிலிருந்து அந்யேஷாம் சைவ தேவானாம் சம்பவ தேஜசா சிவா சரீரதா, அதோட மட்டும் இல்ல அத்தனை தேவதைகளுடைய சரீரத்திலிருந்து தேஜஸ் வெளியில வந்தது. நிர்கதம் சுமஹத்தேஜா, அங்கெங்க வெளியில வந்து அது ஒன்னா போயிடுதான். கச்சைக்கியம் சமகச்சதா, அத்தனை தேவதைகளுடைய சரீரத்திலிருந்து வந்ததான தேஜஸ் ஆனது கோபபூயிஷ்டமான ஒரு தேஜஸ் ஆனது ஒன்றாக போகிறது. என்னாச்சு, அதுலம் தத்ர தத்தேஜ சர்வதேவ சரீரகம், எல்லா தேவதைகளுடைய சரீரத்திலிருந்து வந்திருக்கக்கூடியதான அந்த தேஜஸ் ஆனது ஏகஸ்தம் ததபூன்னாரி, எல்லாம் சேர்ந்து ஒன்றாக ஆச்சு. ஏகஸ்தம் ததபூத நாரி, அத்தனை தேஜஸும் சேர்ந்து ஒரு இடத்துல வந்ததான் ஒரு பெண்ணாக ஆனாளாம். ஏகத்தம் ததபூன்னாரி கச்சைக்கியம் சமகச்சதா, அவைகள் ஒன்றாக ஆச்சு. இது எங்க தெரியறது, லட்சுமி அஷ்டோத்திரம் பண்ணுவேன். அப்ப காமாட்சி குரோத சம்பவம் அப்படின்னு ஒரு பாட்டம், காமாம் கீரோத சம்பவம்னு பாட்டம் இருக்கு. அங்க காமாம் காமஸ்வரூபமா இருக்காள், ஸ்ரீரோத சம்பவம் பார்க்கடலில் பிறந்தவள் அப்படின்னு ஒரு பாட்டத்துக்கு. அந்த அஷ்டோத்தரத்துக்கு வியாக்கியானம் பொழுது காமாட்சி குரோத சம்பவம், காமாட்சி காமாட்சி வடிவமா பாடிருக்க, குரோத சம்பவம், அத்தனை தேவதைகளுடைய கோபத்திலிருந்து பிறந்தாளாம். அப்ப என்ன குரோத சம்பவங்கிறதுக்கு மூலம் மார்க்கண்டேய புராணத்தில் இருக்கு. அத்தனை தேவதைகளும் சேர்ந்து ஏகஸ்தம் ததபூன்னாரே வியாப்தலோகத்ரயம் திஷா எதபூத் சம்பவம் வேதா, அதுல தனித்தனியா எல்லாமும் சேர்ந்து ஒரு பெண்மணியாக ஆனாள். அந்த ஒரு பெண்மணியாக ஆகும் பொழுது எதபூத் சம்பவம் வேதா, பரமேஸ்வரனுடைய தேஜஸ் இருக்க பார்த்தேல அது என்ன ஆயிடுது, தேனாதா எததன் முகம், அம்பாளுடைய முகம் ஆச்சு. என்ன கோப பிரதானமா இருக்கக்கூடியதான ஸ்வரூபம், பாதம் வரைக்கும் கோபம் இருக்கு பார்த்தா அது அம்பாளுடைய தலைமுடியா ஆச்சான். ரெண்டு கைகளும் விஷ்ணுடைய தேஜஸ் ஆச்சு. சௌமியனஸ்தனயோர் யுக்மம், சௌமியம் சோமனுடைய சந்திரனுடைய அபிப்பிராயத்தனஸ்தனயோர் யுக்யம் மைத்ரேந்திரேணதா பவது, நடுபாகம் கட்டி பிரதேசம் வயறு பிரதேசம் இந்திரனுடைய தேஜஸ்னால வாருணேனோரு, வருணனுடைய தேஜஸ்னால ஜங்கா ஊரு தொடைகள்ல நிதம்ப தேஜசா புவா, நிதம்ப பாகங்கள் அம்பாள் உட்கார்ற இடமானது பூமியினுடைய தேஜஸ்னால ஆச்சு. பாதங்குள்யா அதே போல அத்தனும் வசூனாம் கராங்குள்யா சௌபேரி எடுக்க நாசிக்க அப்படின்னு அம்பாளுடைய ஒவ்வொரு சரீரத்தின ஒவ்வொரு பாகமும் ஒவ்வொரு தேவதனுடைய தேஜஸ் ஆச்சு. அப்படிப்பட்டதான் தேஜஸ். இதுதான் மகாலட்சுமின்னு எதை சொல்லிட்டு இருக்கோமோ இந்த மகாலட்சுமி தேவதையை தான் காத்தியாயினு சொல்லிட்டு இருக்கோம். இப்ப காத்தியாயினிங்கிற ஒரு சுரூபம் இல்லைன்னா மூலமாக இருக்கக்கூடியதான மகாலட்சுமி சுரூபம். அதான் சர்வ தேவதேஜஸ் சமூகாத்மிகா, எல்லா தேவதைகளுடைய தேஜஸ்தனுடைய கூட்டமா இருக்கக்கூடியதான தேவியாஹாயம் சம்யா காத்தியாயினிங்கிற சம்ய. இந்த காத்தியாயினிங்கிறது காத்தாயிங்கிற பேர்ல கிராமாந்தரத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா மகாலட்சுமி தாயார் எல்லோருக்கும் இஷ்டமா தெரியாது. எப்ப நான் மகாலட்சுமின்னு சொன்னேனோ அதுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் மகாகாளி மகாசரஸ்வதி. எந்த ஊர்ல கோலாபூருக்கு போங்கோ அங்கேயும் மகாலட்சுமி, அதே போலயே பொம்பாய்க்கு போங்கோ அங்கேயும் மகாலட்சுமி. நீங்க மகாலட்சுமி கோவில்னு சொன்னால அங்க மூணு இருக்கு, யாரும் கவனிக்கிறது இல்ல. கேட்டேன்னா சொல்லுவா இது மகாகாளி இது மகாசரஸ்வதி நடுவுல இருக்கிறது மகாலட்சுமி, அடுத்ததான் போனப்ப கேட்டு தெரிஞ்சுக்கணும். விவகாரம் என்ன, மகாலட்சுமின்னு தான் சொல்றா, மகாலட்சுமி கோவில் தான் சொல்றா, ஆனா மகாலட்சுமி எப்பொழுதுமே இவ ரெண்டு பேரோட இருப்பா. ஏன்னா இச்சா சக்தியானது ஞான சக்தியார சக்தியோட சேர்ந்து தான் இருக்கும். இப்படி வெளிப்படையாக இருக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம், சர்வதேவ தேஜஸ்கரீரமா இருக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் இப்பொழுது நம்ம பார்த்தோம். அதற்கு பிறகு ஓட்யான பீட்ட அபிமானினி, இந்த அம்பாள் ஓட்யான பீட்டத்துக்கு சேர்ந்தவள். சதுக்தம் காளிகா புராணே, இந்த காளிகா புராணத்துல காத்தியாயினி ஒட்டியானே, காத்தியாயினிங்கிறது ஒட்டியான கூட்டத்தில் இருக்கு. காமாட்சா காமரூபகே, காமாங்கிற ஒரு பேரோட காமரூபத்தில் இருக்கு. பூர்ணேஸ்வரி பூர்ணகிரி, பூர்ணகிரி பீடத்துல பூர்ணேஸ்வரி இருக்க. சண்டி ஜாலந்தரே சுரதா, இந்த ஜாலந்தர தேசத்துல ஜலந்தருங்கிற பத்தியில அங்க சண்டிகா பரமேஸ்வரியா இருந்துட்டு இருக்கா அப்படின்னு விசேஷமாக சொல்லியிருக்க. இதே இந்த காத்தியாயினி ஸ்வரூபம் தான் நம்ம சரீரத்துல குண்டலினியாக இருக்கக்கூடியது. இந்த காத்தியாயினிங்கிற ஒரு சுரூபம் சர்வதேவ சரீரகம், எல்லா தேவதைகளுடைய சரீரத்திலையும் அந்த சக்திகள்லாம் ஒன்று சேரும் பொழுது மகாலட்சுமின்னு கேட்ட சொல்லிட்டு இருக்கேளோ அந்த ஆதி பராசக்தியாக இருக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் நம்ம சரீரத்துல குண்டலினியா இருந்துருக்கா, எல்லோரிடத்திலையும் பிரகாசிக்கிறா. அதான் ஜீவசக்தி குண்டலினி சக்தி ஆதி பராசக்தி. இது எங்க இருக்கா அப்படின்னு கேட்டேன்னா கமலாலய கஷேத்திரத்துல இருந்துட்டு இருக்கா. திருவாரூர்னு ஒரு இடம் நம்ம தட்சிண தேசத்துல இருக்க, கும்பகோணம் சமீபமாக ஒரு 15-20 கிலோமீட்டர்ல. அங்கே ரொம்ப விசேஷமான ஒரு கஷேத்திரம் அது. மூணு பிராகாரம் இருக்கு. அந்த மூணு பிராகாரம் என்ன குறிக்கிறது, ஸ்ரீசக்கரத்துல இருக்கக்கூடியதான முதல் ஆவரணத்துல இருக்கக்கூடியதான மூணு சதுரத்தை குறிக்கிறது. அந்த பிராகாரமே அப்படி விசேஷமாக இருக்கு. அந்த மூணு பிராகாரத்துக்குள்ளயும் அங்க இருக்கக்கூடியதான அத்தனை தேவதைகளையும் அங்க விசேஷமாக நீங்க பார்க்கலாம். அந்த கோவில்ல அந்த கோவிலே ஒரு சரீர வடிவமாக இருக்கு. அப்படி இருக்கக்கூடியதான அந்த கோவில்ல பரமேஸ்வரன் தியாகராஜான்னு பேர் இருக்கு. அது என்ன தியாகராஜான்னு பேர் வச்சிருக்கு, ராஜு தீர்த்தங்கிற தாத்து ஒழிச்சுட்டு இருக்கார். எது தியாகத்தினால எல்லாத்தையும் விட்டுன்னு அர்த்தம். தியாகேன ஐக்கேன அமிர்தத்வமான சுகூ, எதனால அமிர்தத்வம், ந கர்மனா ந பிரஜயா தனேனா, கர்மாக்களை பண்றதுனால மோட்சம் வராது. ஏன் வராது? நாங்க கர்மா விட்டுறோமே, விட்டாலும் மோட்சம் வராது. கர்மா பண்ணினாலும் வராது, விட்டாலும் வராது. கர்மா பண்ணினா என்ன ஆகும்? சர்க்காதி லோகங்கள் வரும், ஆசை வரும். இன்னும் அதை அனுபவிக்கணும், இதை அனுபவிக்கணும், அங்கே போகணும், இங்க போகணும், இப்படிதான் ஆசை வந்துட்டே இருக்கும். கர்மாக்களை விட்டுன்னா பிரஷ்டம் ஆயிடுவள், நரகலோகத்துக்கு போவள். என்ன பண்றது? பண்ணினாலும் தப்புங்கிறேள், பண்ணாத போனாலும் தப்புன்னா என்ன? யோக கர்மசு கௌசலம். கர்மாக்களை பண்ணுங்க, பண்ணும் பொழுது என்ன பண்ணுங்க? எல்லாத்தையும் ஈஸ்வர அர்ப்பணமாக பண்ணுங்க. கர்மாக்களை ஈஸ்வர அர்ப்பணமாக பண்ணணும். கர்மாக்களை பண்ணி கடைசியில இந்த பண்ணினதான அத்தனை கர்மாக்களும் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணணும். காயேனவாசா மனசா இந்திரியேடுவா புத்தாத்மனாவா பிரகிருதி ஸ்வபாவா கரோமி எத்ய சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணா ஏதி சமர்ப்பயாதீன்னு கர்ம பலத்தை விட்டுருமா அவருக்கு. அப்ப என்ன ஆகும்? அவருடைய கர்ம பலம் விட்டாச்சு, நீங்க விட்டுன்னு என்ன அர்த்தம்? உங்களுக்கு கர்ம பலம் வேண்டாம்னு அர்த்தம். வேண்டாம் கொடுத்தா உங்களுக்கு சந்தோஷம் வருமா? எது யார் எதை நேசிக்கிறாளோ அது அவளுக்கு கொடுத்தா அதுக்கு பலம்னு தெரியும். வேண்டாத பொருள் குப்பை எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தா தலையெழுத்தையும் வாங்கிப்பாள். வேற என்ன பண்றது? சோ பகவான் என்ன பண்ற? உங்களுக்கோ கர்ம பலம் இல்லையு பகவானுக்கு கொடுத்துட்டேன். அப்ப உங்களுக்கு எது நல்லதோ அது கொடுக்கற. மனிதனுக்கு எது நல்லதுன்னு இந்த வாழ்க்கையில சித்த சுத்தி வரணும், தகுந்த குருவானவர் கிடைக்கணும், அவர்கிட்ட வந்து சிரவணாதிகளை பண்ணணும், இந்த ஜென்மாவிலேயே மோட்சத்தை அடையும். இதுதான் அவனுடைய வாழ்க்கைக்கு லட்சியம். இதுக்கு அனுகிரகம் பண்ற. அதனாலதான் நாலு ஆவரணங்கள் முதல் முதல்ல திரைலோக்கிய மோகனத்துக்கும் சர்வாதா பரிபூரக சக்கரம் இவர்கள்லாம் சொல்லிவிட்டு அஞ்சாவது ஆவரணம் சர்வ பலப்பிரதம் எல்லாத்தையும் கொடுக்கணும். அங்கேதான் குரு தர்சனம். அதுக்கப்புறம் ஆறு சிரவணம், ஏழு மனனம், எட்டு நெஞ்சு தியாசனம், வரிசையாக ஒன்பதாவது ஆவரணத்துல ஆத்ம சாட்சா்காரம் பரோட்ச சாட்சா்காரம், பத்தாவது ஆவரணம் பண்ணும் பொழுது அபரோட்ச சாட்சா்காரம். அந்த பத்து இருக்கா கேட்டதையும் அதான் பஞ்ச பஞ்சிக்காங்கிறது. இப்படி விவகாரம் ஏதோ பண்ணிட்டு இருக்கு. அது பூஜா பத்தி சொல்ற பழத்தில் நம்ம பார்த்துப்போம். இப்ப சாதாரணமாக என்ன, இப்படி இந்த கமலாலய கஷேத்திரத்துக்குள்ளேயே இவைகள்லாம் தீர்மானம் பண்ணிருக்காரு. அங்க இருக்கக்கூடியதான சுவாமிக்கு என்ன பேரு? தியாகராஜா. ஏன்? கர்மாவனால பலம் வரப்போறதில்ல, மோட்சம் வரப்போறதில்ல, குழந்தைகள்னால வரப்போறதில்ல. குழந்தைகள் மறுபடியும் நம்மள சம்சாரத்துல தள்ளுறதுக்காகத்தான் இருக்கான். இப்ப வர வர என்ன, பையனும் மாட்ட பண்ண ரெண்டு பேரும் உத்தியோகத்துக்கு போற. கடைசியில் நீங்க என்ன, அந்த ஆத்துல இருந்தா போஸ்ட்மேன் மாதிரி, போஸ்ட்மேன் வந்தா பாத்துக்கிறதுக்கும் குழந்தைகளை பாத்துக்கிறதுக்கும் கொண்டு போய் விடுறதுக்கும் பால் வாங்கறதுக்கும் பேப்பர் வாங்கறதுக்கு தான் நீங்கள் ஆயிடுச்சு. அப்படி ஆயிடுச்சு காலம். ஏன்னா எவ்வளவு சம்பாதிச்சாலும் எத்தனை சம்பாதிச்சாலும் உங்களுக்கு காசு வேணும், காசு வேணுங்கிற ஆசை போகவே இல்லையே. அப்ப சம்சாரத்துல தள்ளுறதுக்காக இருக்கே தவிர இந்த குடும்பம் என்கிறது மனுஷனை மேல் நோக்கி கொண்டு வரத்துக்கு இல்லை. அமிர்தாஸ்தினாஜ்யவல்கரே தெளிவித்தார். காசோ காசுனால பண்ணக்கூடியதான கர்மாவுக்கோ உங்களுக்கு பணத்துக்கு இதனால பணத்தினால மோட்சம் வராது. நிறைய சம்பாதிச்சு வச்சுருந்தோம் நம்ம வேண்டாம் சொல்லலாம், அதனால மோட்சம் வராது. அப்ப என்னத்தான் பண்றது, எப்படித்தான் முன்னுக்கு வருதுன்னா தியாகே நைகேன அமிர்தத்வமானசு, தியாகம் ஒண்ணுதான். அயல் எல்லாத்தையும் தியாகம் பண்ணி அதனால ஆனந்தத்தை அனுபவிக்கக்கூடியதானவர் அவர் ஆதி தியாகராஜர். இவர் விசேஷமாக வேதி விடங்கர். விடங்க கஷேத்திரங்கள்னு ஏழு கஷேத்திரங்கள், அந்தந்த இடத்துல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நடனம். இங்க தியாகராஜ கஷேத்திரத்துக்கு அஜபா நடனம். அவர் வந்து ஆனந்தமாக மகாவிஷ்ணுடைய மடியில படுத்துட்டு இருக்காரா. அவர் டான்ஸ் ஆடுற காலத்துல ஒரு சத்தமும் வரப்படாது, ஆனந்தமா தூங்கிட்டு சமாதி நிலையில இருக்கார் பரமேஸ்வரர். அப்படி விசேஷமான ஒரு ஸ்வரூபம் அவருக்கு. அப்படி அந்த ஊர்ல நீலோத்பலாம்பாள்னு ஒரு அம்மா தியாகராஜருடைய மடியிலேயே காத்தியாயினி அம்மா உட்கார்ந்துட்டு இருக்க, இன்னொரு இடத்துல கமலாம்பாள் உட்கார்ந்துட்டு இருக்க. அந்த கஷேத்திரத்துக்கே கமலாம்பாள் கஷேத்திர மகாத்மியம்னு பேர். அதுக்கு கஷேத்திரமே கமலாம்பிகா, கமலாத்மிகா கஷேத்திரம். கமலாத்மிகா மகாலட்சுமிக்கு பேர். கமலே கமலாலயே அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது கமலாட்சி. அந்த விசேஷமாக அந்த கஷேத்திரத்துல அம்பாள் சர்வசக்தி ஸ்வரூபமாக காத்தியாயினியா உட்கார்ந்து அந்த காத்தியாயினி இருக்கும் பொழுது தியாகராஜருடைய மடியில யோக பீடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா. சாதாரணமாக ஸ்திரீகள் தேவதைகளுக்கு ஒண்ணு நின்று இருப்பா இல்லைன்னா உட்கார்ந்துட்டு இருப்பா, உட்கார்ந்துட்டு இருந்தா பத்மாசனத்துல இருப்பா. ராஜராஜேஸ்வரி மாதிரி ஒரு கால கீழே தொங்க போட்டு இருப்பா. இங்க என்ன ரெண்டு காலம் கீழே தொங்க போடல, ரெண்டு காலையும் தொங்க போட்டு அதை பின்னின் இருக்கா. யோக சீட்சத்துல உங்க பின்னின் இருக்கிறது உங்க குண்டலினி சக்திய சொல்றது. அந்த தியாகராஜாவுடைய மடியில உட்கார்ந்து இங்க பஞ்சபிரேதாசனா சீதா பஞ்ச பிரம்மஸ்வரூபிணி அப்படின்னு இங்க சொன்ன தியாகராஜ சதா சிவர் எனக்கூடியதான மஞ்ச பலகத்தில் மேல உட்கார்ந்துட்டு இருக்கான். நீங்க சொன்னோ இல்லையோ அதே ஸ்வரூபம் தான் இங்க தியாகராஜாருடைய மடியில அம்பாள் உட்கார்ந்துட்டு இருக்க. அந்த உட்கார்ந்த ஒரு ஸ்வரூபம் இருக்க பார்த்தேடா, அந்த காலை உன்னோட ஒண்ணு போயிட்டு யோக சீட்சமாக யோக பத்ராசனம்னு பேர் இருக்கு. அந்த யோக பத்ராசனத்துல அம்பாள் உட்கார்ந்துட்டு இருக்க. அது என்ன சொல்றது, மூலாதாரம் அங்கிருந்து ஆரம்பிச்சு மூலாதாரத்துக்கு கீழே சொல்லணும். ஏன்னா தியாகராஜ எங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு, உட்கார்றாங்க மூலாதாரம் அங்கிருந்து ஆரம்பிச்சு கீழே காலத்துல போட்டிருக்கா. அதனால இது பராவடிவமான சக்தி. சாதாரணமாக பஞ்சதசி மந்திரத்திலிருந்து நீங்க சொல்லும் பொழுது மூலாதாரத்துல முதல் சக்கரம், சுவாதிஷ்டானத்துல ரெண்டாவது சக்கரம், மூணாவது சக்கரம் நாதியில, நாலாவது சக்கரம் இதயத்துல, அஞ்சாவது சக்கரம் விசுத்தியா, இப்படி வரிசையாக ஆக்யா வரைக்கும் போகும். இங்க எப்படி சொல்லிட்டு இருக்கோம், மூலாதாரத்துக்கு ரெண்டு சக்கரங்கள் கீழே. அதனாலதான் தியாகராஜ மடியிலிருந்து ரெண்டு பாகங்கள் கீழே ரெண்டு தரம் பின்னிட்டு இருக்கா அம்பாளுடைய கால். வேற எங்கேயும் இப்படிப்பட்டதான ஒரு தர்சனம் கிடைக்காது. இத பார்த்து தியாகராஜாவுடைய கால்கள் தெரியுமா, எண்ணிக்கும் காட்ட மாட்டான். அந்த கோவிலுக்கு போய் பார்த்தேன்னா தியாகராஜாவுடைய பாதங்கள் என்ன சமாதியில் இருக்கார், அவருடைய பாதங்கள் எண்ணிக்கும் தெரியாது. இந்த அம்பாள் நீலோத்பலாம்பாள்னு சொல்றான் பாத்தீங்களா, ரொம்ப பேர் நீலகலாய தாட்சி இப்படின்னு பேர் வச்சுப்பா. இது காரணம் அங்கேதான். விசேஷமாக இந்த தியாகராஜாவுடைய இரண்டு பாதங்கள் பொற்பாதங்களை ஒரு நாளும் காட்டப்படாது. அதுக்கு ஸ்வரூபம் என்ன, அதுக்கு ஒரு நாள் ஸ்தல விசேஷமாக அவருடைய இடது பாதத்தை பங்குனி உத்தரனுக்கு அன்னைக்கு காட்டுவார், இடது பாதம் மட்டும். ஏன்னா அன்னைக்குதான் விவாகமான தினம், அதனால அங்கே மட்டும். அதே போலயே வலது பாதம் இருக்கு பதில திருவாதிரை அன்னைக்கு காட்டுவார். அந்த கஷேத்திரத்துக்கு மகாத்மியம் அப்படி. ஏன்னா ஒண்ணு பிரகாசஸ்வரூபம், ஒண்ணு விமர்சஸ்வரூபம். பரமேஸ்வரன் பிரகாசமா இருக்கிறதுனால திருவாதிரை அன்னைக்கு, மாதம் மாதம் இல்ல மகா திருவாதிரை அன்னைக்கு. அதே போலயே விசேஷமா பங்குனி திரு தினம் அன்னைக்கு அம்பாளுடைய பாதம், அதனால வாமபாகம், அம்பாளுடைய பரமேஸ்வருடைய வாமபாகம் அம்பாளுக்கு சேர்ந்தது. ஆகையால் பங்குனி திருநிலைக்கு தான் கேட்கும். பரமேஸ்வரன் மத்த நாட்கள் யாரு போனாலும் சரி புட்பத்து நாள மூடி வச்சிருப்பாளே தவிர தெரிக்கவே மாட்டான். அபிஷேக சந்தர்ப்பத்திலயும் அந்த புஷ்பத்தை நகர்த்தப்படாது அப்படின்னு வச்சுட்டு இருக்கா. அந்த ஊருடைய விசேஷம் அப்படி இப்படின்னு ஒண்ணு. இந்த ஒரு ஊர்லதான் நவகிரகங்கள்லாம் நேரா நிக்கிறது, ஒரே லைன்ல நிக்கிறது. சாதாரணமா சொல்லுவா, ஏன் இப்படி உட்கார்ந்து இருக்க நவகிரகங்கள் மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்காம அப்படின்னு சொல்லுவா அளவு என் வீட்டுல. அப்படி இல்ல, எல்லாரும் ஒரே மாதிரி நிக்கிறா. ஏன்னா இந்த நவங்கிரகங்களை எல்லாவற்றையும் எட்டு ஒன்பது ஆவரணங்கள், ஏழு எட்டு ஆவரணங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடியதான குருமண்டலமா சேர்த்து வச்சுட்டேன் அந்த கஷேத்திரத்துல. அதனால அது ஒரே லைன்ல நிக்கிறது. இது ஒரு ரகசியம் அந்த கோவில்ல. இன்னொன்னு என்ன, இது போல யோகத்துல இருக்கும் பொழுது நம்ம சரீரத்தை நாம் இருக்கும் பொழுது அந்த ஸ்வரூபம் ஆதிசக்தியினுடைய ஐக்கியம் ஏற்பட்டது. சிவசக்தியை கரூபிணி அப்படின்னு ஒரு ஐக்கியம் ஏற்பட்டது. இந்த ஐக்கியம் ஏற்பட்டதான ஒரு ஸ்வரூபத்தை பார்த்ததுனாலேயே அனுபவித்ததுனாலேயே நந்திகேஸ்வரருக்கு ஒரு ஆனந்தம் உண்டாச்சு, ஆனந்த பெருக்கு உண்டாச்சு. அவருக்கு அவர் உட்கார்ந்து எழுந்து நின்றார். இந்த கோவில் மட்டும் நந்தி எழுந்து நிற்கிறார், உட்கார மாட்டார். இது எல்லா கோவிலையும் தீர்வு செய்வதற்கு முன்னால நந்தி உட்கார்ந்து இருக்கோம். ஒரு கால கீழே தொங்க போட்டு ஒரு கால மடிச்சு உட்காந்துருக்கோம். இங்க நின்று இருக்காரு விசேஷம். இப்படி இந்த திருவாரூர் கஷேத்திரத்துல அவ்வளவு விசேஷங்கள் இருக்கு. அதோட மட்டும் இல்லாமல் இந்த கஷேத்திரத்துக்கு ஒரு மகிமை ஒண்ணு உண்டு. இந்த சிவலிங்கம் இருக்க ஆதிவிட்டங்கர், அங்க இருக்கக்கூடியதான நீலோத்பலாம்பாள் ஆதி பராசக்தி. இந்த ஆதி பராசக்தி நான் சொன்னதான் முன்னால சர்வதேவதா ஸ்வரூபமாக சேர்ந்ததான ஒரு தேஜஸ். இந்த அம்பாளுக்கு ஈசானின்னு பேரான், ஈஸ்வருடைய ஆத்தகாரே ஈசானி. அதனால ஈசான்ய திக்க நோக்கின்று இருக்க விசேஷம். பரமேஸ்வரனோ காத்தியாயினி மாதாவோ கிழக்க நோக்கின்னு இருக்க. ஏன் தெரியுமோ, கிழக்கு நோக்கில் தான் நீங்க ஜபம் பண்றேன் சாதாரணமாக, அல்லது நீங்க எந்த பக்கம் ஜபம் பண்றீங்களோ அது கிழக்குன்னா பரமானந்த தந்திரத்துல நீங்க கிழக்க நோக்கி செயல்படணும். தெரியல சார் கிழக்குதுன்னு, எங்கேயோ ஜபம் பண்ணுங்க பண்ணினா அது கிழக்குன்னு நினைச்சுட்டார். பாவனா மாத்திர சந்துஷ்டாய நமஹா, உங்க பாவனை எப்படி இருக்கோ அப்படித்தானே, கிழக்க மேற்குங்கிறது நீங்களா வச்சுண்டத்தானே. போய் விவகாரம் என்ன, நீங்க எங்க நினைக்கிறீங்களோ அம்பாளை எங்க பாக்கிறீங்களோ அதான் கிழக்கு போங்க அப்படின்னு விசேஷமாக அந்த கிழக்கு சுரூபமாக குண்டலினி சக்தியும் தியாகராஜாவும் இருக்க ஈசானதிக்க நோக்கிண்டு அம்பாள் இருந்திருக்க. அதே மாதிரியே கிழக்கு திக்கல இருந்து கமலாத்மிகா இருக்க. இந்த கமலாத்மிகான் தச மகா வித்தியில ஒரு மகா வித்தியே கமலாத்மிகா இருக்க. அப்படிப்பட்டதான சுரூபம் த கமலாம்பாள். இந்த கஷேத்திரத்துக்கே கமலாம்பாள் கஷேத்திர மகாத்யம்னு தீட்சித்தவர்வாள். தீட்சித்தன ஏதோ தீட்சிதன்னு முத்துசுவாமி தீட்சித்த. இந்த கமலாம்ப நவாவரணம்னு ஒன்பது ஆவரண கீர்த்தனைகளை இங்க பண்ணிருக்கேன். கமலாம்பாம் பஜரே அப்படிங்கிற ஒரு கீர்த்தனை சாதாரணமா எல்லாரும் பாடிட்டு இருக்க. பாடிட்டு இருக்கிறதா நம்ம நன்னா ஆனால் தலையாட்டு கேட்டுட்டே இருக்கோம். அழகான ராகங்கள் எல்லாம் நன்னா தான் இருக்கு. ஆனா என்னன்னா ஒவ்வொரு கீர்த்தனையிலும் அந்தந்த ஆவரண தேவதைகள், அந்த முத்ரா தேவதைகள், அங்க இருக்கக்கூடியதான சக்தி, அதோட மட்டுமல்ல அந்த தேவதைகளுடைய செயல்கள், இவைகள்லாம் கமலாம்பாளோட எப்படி ஒன்னா சேர்ந்திருக்க அப்படிங்கறது சொல்லியிருக்க. அந்த ஒன்பது ஆவரணங்களுடைய ஒரு ஆவரண கீர்த்தனைகளுடைய விசேஷம் அப்படி விசேஷமாக இருக்க. அதோட மட்டும் இல்லாமல் இந்த கமலாம்பாள் கல்ய அங்க பக்கத்துல ஒரு ஒரு சேட்டி ஒரு அம்மா நிக்கிற, பக்கத்துல ஒரு ஒரு ஸ்திரீ நிக்கிற, அந்த ஸ்திரீ பக்கத்துல சுப்பிரமணிய சுவாமி நிக்கிற. அந்த சுப்பிரமணிய சுவாமி தலையில கைய வச்சுட்டு உபதேசம் பண்ணிட்டு இருக்காம்பா, ஸ்பர்ஷ தீட்சை பண்ணிட்டு இருக்க. இது சாதாரணமா அங்க நம்ம பத தெரியாது, இதெல்லாம் தெரிஞ்சிருந்ததான் போகணும். அந்த ஊர்ல ஒரு விசேஷம் எப்படி இப்படி சுப்பிரமணிய சுவாமிக்கு தாயாரே தீட்சை பண்ணியிருந்தாரு விசேஷம். அங்கேதான் சக்தியை கொடுத்தாராம். அந்த சக்தியை வச்சுட்டுதான் திருச்செந்தூர் போய் சுவாமியானவர் சண்டை போட்டார். தாரகாதி சுந்தரம் சஹஸ்ரண்ட போக்தா ததானா தாரநாம சூரநாம அதத்தாரக சிம்ம வக்ரத்ததைக்யா மமாந்தர்ஸ்வதிஷ்டம் மனக்லேசமேகம் நஹம்சி பிரபோ கிம் கரோமி த்வயாமி. ஹே பரமேஸ்வர சுப்பிரமணிய சுவாமியே, சஹஸ்ரண்ட போக்தா ஆயிரம் அண்டங்களுக்கு அவன் அதிபதி. ஏதோ ஒன்னு ரெண்டு ஈரேழு பதினாறு புவனங்கள், இந்த புவனங்கள்லாம் சேர்ந்தா ஒரு பிரம்மாண்டம். அது போல ஆயிரம் அண்டங்கள் அவன் கையில இருந்தது. கொஞ்சம் பாருங்க எவ்வளவு பெரிய ராஜான்னு. அத்தனை ராஜாவும் சேர்ந்தாம அவன் தான் சூரபத்மன் தெரியும். அந்த சூரபத்மனோ அவனுடைய சேர்ந்தவன் தாரகனோ இவெல்லாம் கொன்னில்லையா, இவெல்லாம் கொன்னுள்ள சுவாமி. மமாந்தம் மனக்லேசமேகம், என் மனசுல ஏதோ ஒரு கவலை இருக்கு. என்னன்னு தெரியல, என்ன ஏன் இந்த கவலை வந்தது, எப்படி வந்தது, இது எப்படி போகும், அதை எப்படி விரட்டணும் தெரியலையே. கவலை மட்டும் பண்ணிட்டே இருக்கேன் மனசுக்கு, எப்படிதான் போகும் சொல்லுங்க. மமாந்தம் மனக்லேசமேகம் நஹம்சி பிரபோ, நீங்களே அதை நீக்கவில்லையே என்றால் குங்கரோமி ட்வயாமி, நான் என்ன பண்ணுவேன், எங்க போவேன் சொல்லுங்க அப்படின்னு அந்த சக்திய அம்பாள் கொடுத்தா அதை வச்சுண்டு விசேஷமாக அந்த சுப்பிரமணிய சுவாமி திருச்செந்தூர் கஷேத்திரத்துல அங்கே போய் அந்த சக்தி ஆயுதத்தை போட்டு அவருடைய மாயைய நாசம் பண்ண. அதுக்கப்புறம் எல்லாம் சீக்கிரமா ஜெயிச்சிட்டாரு வச்சுக்கலாம். இதுக்கு காரணம் மூலமா இருக்கக்கூடியதான கஷேத்திரம் இது. இந்த கஷேத்திரத்துக்கு இவ்வளவு மகிமை இருக்கு. இங்க இருக்கக்கூடியது குண்டல்லி சுரூபமா இருக்கிற காத்தியாயி. அதுக்காக இவ்வளவு சொல்லதான விவகாரம் என்ன, இந்த காத்தியாயினி மாதா இதே சொன்னாங்க. நிறைய தேவதைகள் அங்க இருக்கு அந்த கஷேத்திரத்துல. இதெல்லாம் நம்ம முத்துசுவாமி தேக்ஷேத்திரத்துடைய நவாவரண கீர்த்தனைகள், கமலாம்பாள் நவாவரண கீர்த்தனைகள். அதுக்கு ஒன்றுதான் அர்த்தம் சொல்லணும். இந்த கிளாஸ்ல இல்ல, லஞ்சாதாசுவாமி கிளாஸ்ல இல்ல, என்ன இதுக்கு இதுக்கு சம்பந்தமா இருந்தா தானே இதுல சொல்லணும். ஆனா தனியா ஒரு நாள் வச்சுப்போம். அதுல ஒவ்வொரு ஆவரணத்திலும் இருக்கக்கூடியதான விசேஷங்கள், சாதாரணமாக தந்திரங்கள்ல எங்கெங்க இருக்கா அத்தனை விசேஷங்களும் ஒரு இடத்துல சேர்த்து வச்சிருக்கா, அதுதான் விசேஷம். அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம் அங்கே சொல்லியிருக்கு விசேஷமாக. இதையெல்லாம் சேர்த்து தான் இந்த காத்யாயினிங்கிற ஒரு காத்யாயினி தொட்யானே காமக்கே காமரூபகே பூர்ணேஸ்வரி பூர்ணகிர சண்டிஜாலந்தரே ஸ்மிருதா அப்படின்னு இந்த சண்டிங்கிற ஒரு பேர்ல இந்த தியாகராஜா அந்த லிங்கம் இருக்கு பார்த்தீங்களா, ஆதிவிதங்க கஷேத்திரம்னு சொன்னேனே. முசுகுந்தன் ஒரு சக்கரவர்த்தி, இவர் ஸ்ரீமத் பாகவதத்துல பிரசித்தமா இருக்கிறவர். அந்த சக்கரவர்த்தி இந்திரன்கிட்ட போனாராம். அந்த இந்திரன் என்ன பண்ணினாரு தெரியுமா, ஏழு லிங்கங்கள் இதே மாதிரியே ஒரு ஸ்வரூபத்தை விக்கிரகங்களை கொடுத்து விட்டாங்க. கொடுத்து இதுல ஒரிஜினலா இருக்கக்கூடியதான் விக்கிரகம் இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுவார் முசுகுந்தர், ஒண்ணுமே தெரியல, எல்லாம் ஐடென்டிக்கலா இருக்கு, என்ன பண்றது, ஒரே மாதிரி இருக்கு. அப்ப வேற வழி இல்லாமல் கமலாம்பாள நினைச்சாள், அந்த தியானத்தினால அம்பாள் காட்டி கொடுத்தாள், இதுதான் அப்பான். அதனால அந்த இடத்துல இந்திரன் ஜெயிச்சு சந்தோஷமா ஏழு உங்கங்களையும் ஏழையும் கொடுத்து விட்டார். ஒன்னத்தானே கொடுக்கணும், ஏழையும் கொடுத்து விட்டார். அந்த ஏழும் விசேஷமாக உங்களுக்கு அந்த தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்லயே ஏழு சிவக்ஷேத்திரங்கள் அத்தனையும் இருக்கு. அந்த பேரு அங்கிங்க ஒரு நடனம், அங்க நடங்கள்லாம் ஒண்ணு சர்ப்ப நடனம்னு பேர், ஒண்ணு ஒண்ணு கருட நடனம், ஒண்ணு விசேஷமாக தனித்தனியாக அந்த நாட்டியங்கள்லாம் உண்டு. அந்த பகவான் ஆடும் பொழுது அப்படி தனித்தனியாக நாட்டங்கள், ஒவ்வொரு சபை வேற, இப்படி விசேஷமாக இருக்கக்கூடியதான க்ஷேத்திரங்கள் உண்டு. ஏன்னா நமக்கு வேண்டி இது காத்யாயினிங்கிறதுனால இத மட்டும் நான் சொன்னேன். அப்படி விசேஷமாக சொல்லி அந்த திருவாரூர்னு ஒரு இந்த விசேஷமான ஒரு க்ஷேத்திரம், இதுல அந்த மூணு தெய்வங்களும் ஒரே விதமாக இருக்கு. கமலாத்மான்னு ஒண்ணு, கமலாத்மிகான்னு ஒண்ணு, ஈரோத்பலாம்பாள்னு ஒரு ஒண்ணு, காத்யாயினி ஒரு சிவனுக்கு இந்த மூணு இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தின்னு விசேஷமா இருக்கிறது. இந்த ஊர்ல ஒரு ஸ்தல விருட்சம், அது என்ன ஈலோத்பலம், அந்த விருட்சமானது அது ரொம்ப விசேஷமாக இருக்கக்கூடியதான ஸ்தலம், பாதிரி புஷ்பம்னு சொல்லிட்டு இருக்கா இங்க விசேஷமாக. இப்படி அந்த அம்பாளுடைய ஸ்வரூபம் லௌகிகமாக இங்க விசேஷமாக இருக்கு. அப்படி விட்ட ஸ்வரூபம் அங்க சுப்பிரமணிய சுவாமிக்கு அபரோட்சமாக அனுகிரகம் பண்ணியிருந்தான ஒரு ஸ்வரூபம். அதனால்தான் அம்பாளுக்கு காத்யாயினிங்கிற ஒரு பேருக்கு ஒரு மதிப்பு. தான் தானாவா இருக்கிறது மட்டும் எல்லாம் தான் நாலு பேருக்கு எடுத்து கொடுக்க கூடியதான ஸ்வரூபம். சுப்பிரமணிய சுவாமிக்கே தீட்சை பண்ணி விசேஷமாக அங்க தன்னுடைய சக்தி அனுகிரகம் பண்ணது. தீட்சைகள் பல தீட்சை இருக்கு, அதுல உபய தீட்சைன்னு உண்டுவா சில பேர், அந்த குருவுடைய மந்திர சக்தி சிஷியனுக்கு வரும், சிஷியனுடைய மந்திர சக்தி குருவுக்கு வரும், ஜாயிண்ட் அக்கௌண்ட் மாதிரி. அப்படி ஒரு விசேஷம் அம்பாள் அப்படியே அந்த குழந்தை நடத்துல அவ்வளவு ஒரு அபிமானத்தை காமிச்சாலா. சாதாரணமாக அம்மாவுக்கு சின்ன குழந்தை மேல இஷ்டம்னு சொல்லுவா, இது லோகத்துல இருக்கக்கூடியதான பிரவாதம், அப்படியெல்லாம் அம்பாள கிடையாது. ஏன்னா லோகாஸ்தமஸ்தா எல்லாமே அம்பாளுடைய குழந்தைகள் தான், நாமெல்லாம் அம்பாளுடைய குழந்தைகள் தான். நம்ம மேலேயும் பரிபூர்ணமான ஒரு அனுகிரகத்தை உடைஞ்சிருக்கா அம்பாள். இருந்தாலும் லோக பிரவாத அனுசாரமாக சுப்பிரமணிய சுவாமிக்கு விசேஷ அனுகிரகம் பண்ணினதான ஒரு இடம் இது. அதனாலதான் அம்பாளுக்கு காத்யாயினிங்கிற ஒரு பேருக்கு விசேஷம். கிருஷ்ணாவதாரத்துல கோபிகள் எல்லாரும் சேர்ந்து எல்லோருக்கும் கிருஷ்ணனையே விவாகம் பண்ணிக்கணும்னு ஒரு ஆசை வந்துருக்கான். இது நன்னா இருக்க ஒருத்தர் ரெண்டு பேரும் பரவாயில்ல சார், இருக்கக்கூடியதான் அந்த ஊர்ல இருக்கக்கூடியதான அத்தனை கோபிகளுக்கும் எங்களது குழந்தைகள் எல்லாருக்குமே கிருஷ்ணனே விவாகம் பண்ணிக்கணும்னு சொல்ற காலத்துல அவ யாரோ ஒரு பெரியவரை போய் கேட்டார் கர்கர. அவர் சொன்னார், இதுக்கு ஒரு விரதம் இருக்குமா, உங்களுக்கு வேண்டியவாளை கல்யாணம் பண்ணிக்கணும்னா அவளே வந்து கல்யாணம் பண்ணிக்கணும். நீங்களா லவ் பண்ணி ட்ரை பண்ணி செய்யல, இந்த பம்பெல்லாம் கிடையாது. அவளே வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னா அதுக்கு ஒரு விரதம் இருக்கு. அதுக்கு என்ன விரதம் அப்படின்னு சொன்னா காத்யாயினி விரதம்ங்கிற விரதத்தை சொன்ன. காத்யாயினி மகாமாயே நந்த கோபிநீஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணம் பதிமே குருதே நமஹ அப்படின்னு ஒரு மந்திரத்தையும் சொல்லி கொடுத்தாரு. அத சொல்லி அவ விரதம் பண்ணிட்டு இருக்க, அந்த விரதம் பண்ற காலத்துல அவ என்ன பண்ணிவிட்டா, குழந்தைகளோ ஐயோ பழைய காலம்ல விவாகம்னு சொன்னா அஞ்சாறு வயசு ஏழு வயசு அவ்வளவுதான். இந்த காத்யாயினி விவாகம் நடந்த காலத்துல அஞ்சு வயசு, அப்பதான் அப்படி எல்லாம் கல்யாணம் நடக்கும். இப்ப எல்லாம் 35 பொண்ணை பாக்கலாமா பையனை பாக்கலாமான்னு கேடுற, அப்ப இருந்து தெரியாதோ இல்லையோ என்ன பண்ணிட்டாங்க. வஸ்திரங்கள்லாம் கொண்டு வந்து கரையில வச்சுட்டு குளிச்சுட்டு ஸ்நானம் பண்ணிட்டு மந்திரத்தை சொல்லிட்டு இருக்கா. எல்லாரும் ஜபம் பண்ணிட்டு ஜலத்தில் நின்று மந்திர ஜபம் பண்ணலாமோ? மந்திர ஜபம் ஜலத்தில் நின்று பண்ணப்படாது, அது பிராயசித்தத்துக்காக பண்றது. ஏதாவது தப்பு பண்ணிட்டேன் இல்ல சிராதத்துல உட்காந்து சாப்பிட்டேன், ஒத்தனா சாப்பிட்டேன், ஒத்தனா சாப்பிடுறதுன்னு தெரியுமா? நான் ஒரு நாளைக்கு ஒரு தன் வருவேன் அன்னைக்குதான் சாப்பிட்டு. அது போல சாப்பிட்டா அவன் அடுத்த நாள் கண்டவர்களுக்கு ஜலத்துல நின்று 10,000 காயத்திரி பண்ணணும். அதுக்கப்புறம் தான் இன்னொரு தடத்துல போய் சாப்பிடணும். டெய்லி ஒவ்வொரு சாப்பிடுறது நடக்காது, காயத்திரி ஜபமே பலிக்காதுன்னு. அப்படி விசேஷமா இருக்கக்கூடியதான பிராயசித்த ஜபங்களுக்கு தான் ஜலத்துல நின்று ஸ்நானம் பண்ணி குளிச்சுட்டு ஜபம் பண்றது. இந்த குழந்தைகளுக்கு அதெல்லாம் தெரியாது, ஒரு ஆசை எப்படியாவது கிருஷ்ண கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளவுதான். என்ன பண்ணிட்டு ஜலத்துல வந்து பண்ணிட்டு இருக்கான். பகவான் பார்த்தார், தெரியாமலோ தப்பிதமா சொன்னாலோ, செயல் எப்படி பண்ணணும்ங்கிறது தப்பிதமா செஞ்சாலோ, பக்தி இல்லாமல் பண்ணினாலோ, அந்த அச்சுதாங்கிற ஒரு நாம அவ சொன்னா அது எல்லாத்தையும் 100 மார்க் போட்டுருவாரு. எப்படி ஒரு பேப்பர் திருத்துறாரு பாத்தீங்க பகவான், அச்சுதான் என் பேரை சொல்லிவிட்டார், உள்ள பேப்பரே பார்க்க வேண்டாம், 100 மேல போட்டு அனுப்பிச்சுட்டு தர்றான். நியூனம் சம்பூர்ணதாம் யாதி சத்யோ வந்தே தம் அச்சுதம் அப்படின்னு நமஸ்காரம் பண்ணணும். பகவானுக்கு அச்சுதாயனமான நமஸ்காரம் பண்ணணும். எந்த கர்மாவை பண்ணினாலும் இது பண்ணணும். அதனாலதான் அக்னிக்கு நமஸ்காரம் பண்றதுன்னு வச்சுருக்கோம். ஹோமம் எல்லாம் பண்ணி முடிச்ச பிறகு அக்னிஹோத்திரக்கு நமஸ்காரம் பண்றேன்னா அச்சுத ரூபமான அக்னிக்கு நமஸ்காரம். அது தத்துவங்கள்ல நம்ம கர்மா பண்றோம், கர்மாவில என்ன விசேஷம் இருக்குன்னு தெரியாம பண்ணிட்டு இருக்கோம். அப்படி விசேஷமாக அதை பண்ணக்கூடியதான இந்த ஸ்வரூபம் என்ன பண்ணினாரா, இந்த ஸ்திரீகள்லாம் குழந்தைகள்லாம் இப்படி பண்றதே அவள் மனசுல நினைச்சது பூர்ணமாகணுமே அப்படின்னு நினைச்சுண்டு அவளுக்கு என்ன பண்றதுன்னு சரணாகதி ஒண்ணுதான் வழி. ஆக சரணாகதி பண்ண வச்சார். அவளுடைய வஸ்திரங்கள்லாம் தான் எடுத்துட்டு போய் மரத்துல உட்கார்ந்து அவ கேட்கும்பொழுது ரெண்டு கையும் கூப்பி தலையில வச்சிருந்து நமஸ்காரம் பண்ணுங்க, நமஸ்காரம் பண்ணின. அதுக்கப்புறம் அவளுடைய வஸ்திரத்தை கொடுத்து விட்டா கல்யாணம் ஆச்சு. ஸ்ரீமத் பாகவதம் கதை லலிதா தசமத்துக்கு இருக்கு. காத்யாயினிங்க அந்த விரதத்துக்கு பேரு காத்யாயினி விரதம். இந்த காத்யாயினி மந்திரம் அங்கே உத்தாரமா இருக்கு. பஞ்சாட்சரி மந்திரம் காத்யாயினி ஸ்வரூபமாக அங்கே உத்தாரமா இருக்கு. இப்படிப்பட்டதான காத்யாயினி ஸ்வரூபம் மூலாதாரத்துக்கு கீழே இருக்கக்கூடியதான இரண்டு சக்கரங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு அந்த பரமேஸ்வருடைய இதயம் வரைக்கும் வரக்கூடியதான ஒரு ஸ்வரூபமாக இந்த ஊர்ல அமைஞ்சிருக்கு அப்படின்னு விசேஷமாக இவருடைய ஸ்வரூபம் காத்யாயினிங்கிறது இது வரைக்கும் பார்த்தோம். தேவி புராணே தூ இது வரைக்கும் இங்க பார்த்தோம். அதுக்கப்புறம் தேவி புராணத்துல கம் பிரம்ம கம் சில புரோக்தம் அஸ்மசாரம் ச கம்மதம் காரணாத்வாசனாத்வாபி தேன காத்யாயினி மதா கம் பிரம்ம கம் சில புரோக்தம். கம்னா பிரம்மான்னு அர்த்தம். சத்ருக பிரம்மாவுக்கு கம்முன்னு பேரு, தலைக்கும் கம்முன்னு பேரு. அதே போலயே விசேஷமாக கல்லுக்கு கம்முன்னு பேரும் சம்ஸ்கிருதத்துல. அஸ்மசாரம் ச கம்மதம் காரணாத் வாசனாத் வாபி இவைகள்லாம் தரிக்கிறதுனால உலகத்தை முழுக்க பூமி ரூபமா இருந்து தரிக்கிறதுனால தேனகாத்யாயினி ஸ்மிருதா இத்யுக்தம். அப்படி விசேஷமாக சொல்லி அந்த சுப்பிரமணிய சுவாமிக்கு தன்னுடைய சக்தியை அருளி அவருக்கு எல்லா விதமான வியாதிகளையும் போக்கக்கூடியதான சக்தியை கொடுத்தாள். சுப்பிரமணியம் நம்ம சொல்றோமோ இல்லையா, அதுக்கு என்ன பிரம்ம சப்தம் தான். பிரம்மா அப்படிங்கறது பிரம்மண்யம் அதனால பிரம்மா பிரம்மைவ பிரம்மண்ய. இந்த பிரம்மண்ய சப்தம்னா சகுணமா இருக்கும் பொழுது சுப்பிரமணியம் ஆச்சு, நிர்குணமா இருக்கும் பொழுது பிரம்மண்யம் தான், பிரம்மண்யாயனமகம் தான், அது கிடையாது. ஆனா சுப்பிரமணியம்னு வரும்பொழுது 6 அக்ஷரங்களோட இருக்கக்கூடியதான சரவண பவா எனக்கூடியதான பெயரோட இருக்கக்கூடியதான ஸ்வரூபத்துல சுப்பிரமணியம் முழுது. அப்படிப்பட்டது அந்த சுப்பிரமணிய சகுண சுப்பிரமணிய சுவாமிக்கு நிர்குணமான சுப்பிரமணியம் அம்பாளுடைய ஸ்வரூபமே. சுப்பிரமணியோகம் சுப்பிரமணியோகம் சுப்பிரமணியோம் அப்படின்னு ஓங்கார வடிவம். சுப்பிரமணிய ஸ்வரூபம் என்ன? ஓங்கார வடிவம். அது நிர்குணமான ஒரு ஸ்வரூபம். அதான் சர்வே வேதா எத்பதமாமனந்தி தமாம்சு சர்வே உலக எத்வதந்தி எதிர்ச்சந்தோ பிரம்மச்சரியம் தரந்தே தத்தேபதம் சங்கிரஹேண பிரவீதி ஓமித்யே தத்து அப்படின்னு சகல தேவதா ஸ்வரூபமாகவும் சகல சக்தி ஸ்வரூபமா இருக்கக்கூடியதான் நிர்குணமான ஒரு ஸ்வரூபத்துக்கு சுப்பிரமணிய பிரம்மண்யம் பேர். அதுவே சரவண பவனாகவும் வள்ளி தேவசேனா சமேதராகவும் என்ன ஞான சக்தி கிரியா சக்தி சக்தியோடு சேர்ந்து இருக்குமேயானால் அது சகுணமாயிடுது. அந்த சகுண ஸ்வரூபமாக தனக்கு அனுகிரகம் பண்ணி அவருக்கு எல்லா விதமான தத்துவங்களையும் கொடுத்ததான ஒரு ஸ்வரூபம் அந்த சுப்பிரமணியம். வெறும்னு உட்கார்ந்துருந்தான ஒண்ணும் தெரியாம. அப்ப பரமேஸ்வரன் எதற்க வந்தார்? ஏன்னா ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மாதிபதி பிரம்மணோதிபதி பிரம்மா சிவோமே அஸ்து சதா சிவோம் அப்படின்னு சிவானுகிரகம் இருந்தால்தான் மனிதனுக்கு ஞானம் வரும். அந்த பரமேஸ்வரன் என்ன பண்ணார்? அம்பாள் மடியில உட்கார்ந்து இருக்கிற சுப்பிரமணிய சுவாமிய கூப்பிட்டார். கூப்பிட்டதுமே என்ன பாஞ்சி வந்து விட்டாராம். ஏன்னா ஞான மூர்த்தியா ஆகணும். ஈஹாயாகி வத்ரேதி அத்தான் பிரசாரியா இரண்டு கையும் கிடைவா குழந்தை இப்படி வான பரமேஸ்வரன் அம்மா மடியில உட்கார்ந்த குழந்தைய ஈஹாயாகி வத்ரேதி அத்தான் பிரசாரிய ஆஸ்பயதி ஆதரா சங்கரே மாதுரங்காது அம்மாவுடைய மடியில உட்கார்ந்து இருக்கக்கூடிய நான் சுப்பிரமணிய சுவாமிய கூப்பிட்டதுமே சமுத்பத்திய தாத்தம் பிரயந்தம் குமாரம் ஓடி வராறான் அப்பா மடிக்கு போகணும். அப்படிப்பட்டதான் பராஸ்ரிஷ்ட காத்திரம் பஜே பாலமூர்த்தி. அதனாலதான் பால சுப்பிரமணிய சுவாமிங்கிற அந்த பால சுப்பிரமணிய சுவாமி அனுகிரகம் பண்ண அந்த பரமேஸ்வரனுக்கு நீங்க அவருக்கு ஞானத்தோட அனுகிரகம் பண்றேன். நான் அனுபவத்தோட நான் அனுபவம் பண்றேன். ஞானம் விஞ்ஞான சகிதம் யஜ்ஞாத்வா மோட்சசே சுபாது. வெறும் புத்தக ஞானம் இருந்தா போறாது. சுப்பிரமணிய சுவாமி என்ன இருக்கணும்? அறிவோட ஆத்மானுபவம் இருக்கணும். இந்த ஆத்மானுபவம் வரத்துக்கு அந்த அம்பாளுடைய அனுகிரகம் சுப்பிரமணிய சுவாமி அனுகிரகம் வேணும். அதோட மட்டும் இல்ல, முதல்ல நான் ஆரம்பமே சொன்னேன் சர்வவியாதி பிரதமனி சர்வமிருத்யு நிவாரணி. எல்லா வியாதியும் போறதுக்கு வேண்டியதான அனுகிரகம் அம்பாள் கொடுத்திருக்க. அபஸ்மார குஷ்டேஹ்மாதி ரோகா மகாந்த அபஸ்மார் வர வர ரோட்ல அவ தனக்கு தானே பேசிட்டு போறான். என்ன ஏன் இன்னொருத்தரோட தானே பேசு பேச்சு எதுக்கு வந்தது? தன் மனசுல இருக்கிற எண்ணம் இன்னொருத்தருக்கு சொல்றதுக்காக பேச்சே தவிர ஒத்தரும் கிடையாது. தனக்கு தானே என்னமோ யாரோ ஏதாவது காதுல எதனா வச்சுட்டு இருக்கானா செல்போன் அதுவும் இல்ல பெருமனே பேசிட்டு போறான். அப்ப சுமார குஷ்ட கய அர்ஷஸ் இப்படி பிரமேக ஜர உன்மாதி ஜரம் உன்மாதம் சைத்தியம் உன்மாதி ரோஹா மகாந்த பிசாசாச்ச சர்வே அந்த பிசாசிகள் எல்லாமே பவத் பத்ரபோதி கிலோக்கிய அந்த பன்னீர் இலையில சிறுநீரை பார்த்து கிலோக்கிய நீங்க இட்டுக்க வேண்டாம். கொடுக்கறதுக்கு முன்னாலே பாத்துக்கலோ ஐயோ இருக்கிறதும் ஓடி போயிடுமா. கிலோக்கிய திரவந்தே ஓடி அப்படியே திரவிச்சு போறதுன்னு உருகி போறதாம் அந்த ரோகங்கள்லாம். அப்படி ஒரு சக்திய அந்த சுப்பிரமணிய சுவாமிக்கு கொடுத்தது அம்பா இந்த கஷேத்திரத்துல. ஆகையால் தான் காத்தியாயினி அம்மாவுக்கு அவ்வளவு விசேஷம். இதையே பாதிமதி நதி மூடு மணிகளை நாதரருளிய குமரேசா பாகு கனிமொழி மாது கருமகள் பாதம் வருடைய மணவாளா அப்படின்னு விசேஷமாக அந்த திருப்புகழ்ல அம்பாளுடைய ஒரு சுப்பிரமணிய சுவாமியுடைய விசேஷமாக அப்படி சொல்ற கடையில ஆடு மயிலேறி அமரர்கள் சூழ வருவரும் இளையோனே அப்படின்னு இந்த சுப்பிரமணிய சுவாமியுடைய மதிப்பை நமக்கு சொல்லிக் கொடுத்ததான ஒரு கஷேத்திரம் காத்தியாயினி கஷேத்திரம். தினந்தோறும் காலம் பிறகு காத்தியாயினி மாதாவை நமஸ்காரம் பண்ணணும். காத்தியாயினி மாத்திராதான் மகாலட்சுமியினுடைய திவ்யமான ஒரு சுரூபம். இங்க இருக்கக்கூடியதான அந்த கஷேத்திரங்கள் அந்த கஷேத்திரத்தில் இருக்கக்கூடியதான தேவதைகள் கமலாத்மா நீலோத்பலாயம்பாள் அதே போலயே விசேஷமாக காத்தியாயினி மாதா அவளுடைய அந்தந்த தேவதைகளுடைய பொம்மைகள்லாம் போட்டு கொண்டு வந்திருக்கோம். ஆனா இன்னைக்கு அது ஏதோ ஒரு காரணத்தினால அம்பாளுக்கு அவ்வளவு இன்னைக்கு வேண்டாம் இன்னொரு நாளைக்கு பார்த்துப்போம்னு சொல்லியிருக்கேன். வேற ஒண்ணும் இல்லை, அது இன்னொரு நாள் விசேஷமா பார்ப்போம். ஏன்னா அந்த கஷேத்திரத்தினுடைய மகிமா சாதாரணமா சொல்ல முடியாது. இது வரைக்கும் நான் கொஞ்சமா தான் சொன்னேன். நியாயமா அந்த முத்துசுவாமி தேசனுடைய நவாவரண கீர்த்தனைகளை ஒன்பது கீர்த்தனைகளையும் சொல்லி ஒவ்வொரு கீர்த்தனையும் இங்க காத்தியாயினி மாதாவை எப்படி விசேஷமாக சொல்லியிருக்காளோ அதை சொல்லணும். அது ஒரு நாளைக்கு தனியா வச்சுப்போம். இன்னைக்கு காத்தியாயினிங்கிற ஒரு சொரூபம் மட்டும் பார்த்தோம். அதுக்கப்புறம் காலஹந்திரி காலஸ்ய மிருத்யோஹோ ஹந்திரி, காத்தியாயினிக்கு அடுத்த நாம மிருத்யுஹந்திரி. ஞக்கால காலோ குணி சர்வ வித்யா இதி ஸ்ருதே. அதுக்கப்புறம் கமலாட்ச நிஷேவிதா, அந்த ஜெய வாக்தேவதைகள் பார்த்தீங்களா, அந்த இடத்துல கமலாட்சி இப்ப சொன்ன பார்த்தீங்களா, அப்படி கமலாட்சி சேவிதா, அந்த கமலாத்மிகாவும் சேர்த்து விட்டா. இங்க என்ன கமலாட்சன்னு சொன்னா மகாவிஷ்ணு, மகாவிஷ்ணுனால பூஜிக்கப்பட்டவள். மகாவிஷ்ணுவானவர் ரொம்ப விசேஷமாக அம்பாளை பூஜை பண்ணிட்டு ஒரு ஒரே ஒரு சஹஸ்நாமம் பண்ணணும்னு நினைச்சிருக்க, எல்லா நாமும் வச்சு லலிதாம்பிகா அப்படின்னு நாம வரப்ப புஷ்பம் இல்ல, என்ன பண்ணி வரப்போம், ஆயிரம் புஷ்பங்கள் எழுதி வைங்கன்னு சொன்னா நம்மத்துலதான் இப்படி ஆயிடும், நடுவுல புஷ்பம் தீர்ந்து போயிடும், வேற ஏதாவது தீர்ந்து போயிடும். விவகாரம் என்னடா, மகாவிஷ்ணுவுக்கும் இப்படி ஆயிடுதான், ஆயிரம் புஷ்பங்கள் எண்ணி கொண்டு வந்து வைக்க சொன்னார், ஒருவேளை ரெண்டா போட்டாரா இது தெரியலையே, இல்ல ஒரு நாமாவை ரெண்டா பிரிச்சு விட்டாரா தெரியல, ஒரு ஒரு புஷ்பம் கடைசி நாமாக புஷ்பம் இல்ல, என்ன பண்றதுன்னு தன்னுடைய அன்னையே எடுத்து பூஜை பண்ணினாராம். அதனால இந்திரநீலமயம் தேவியும் விஷ்ணு ரத்யதே சதா, இந்திரநீலமயம் தேவியும் இங்க இருக்கக்கூடியதான கமலாத்மிகா தேவிய நமஸ்காரம் பண்ணி பூஜை பண்ணிட்டு இருக்கார். விஷ்ணுத்வம் பிராப்தவான் சேனா, அதனால்தான் அவருக்கு விஷ்ணு பதவி சாஸ்வதமா கிடைச்சது அப்படின்னு தன் கண்ணையே அர்ப்பணம் பண்ணினான்னு ஒரு திவ்யமான ஒரு சரித்திரம் இது. அப்படிப்பட்டதான ஸ்வரூபம் பிராப்தவாம் சேனா, அதனால விஷ்ணுதி ஸ்மிருதான விசேஷமான நாமாக்கள். இப்படி காத்தியாயினி காலஹந்திரி கமலாட்சி சேவிதா, அதுக்கு அடுத்த நாம தாம்பூல பூரித முகி லாடிமி குசும பிரபா அப்படின்னு தாம்பூல மகிமையை பத்தி விசேஷமாக சொல்லக்கூடியதான நாம இத அடுத்த புதன்கிழமை சொல்வோம். ஹரி.